கலாத்தியர் அதிகாரம் 4. இதை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒருவன் தன் சொத்துக்களுக்கெல்லாம் உரிமை உடையவனாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருந்தால் அவனுக்கும் அடிமைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஏனென்றால் அவன் குழந்தை, அவன் தன் பாதுகாப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். ஆனால் தன் தந்தையின்படி குறித்த வயதை அடையும் போது அவன் சுதந்திரம் உள்ளவனாக விளங்குகிறான். நாமும் இதைப் போலத்தான். நாம் எல்லாரும் குழந்தைகளை போன்றவர்கள். நாம் பயனற்ற சட்டங்களுக்கு அடிமையாயிருந்தோம். ஆனால் சரியான நேரம் வந்தபோது தேவன் தன் குமாரனை அனுப்பினார். தேவனுடைய குமாரன் ஒரு பெண்ணினிடத்தில் பிறந்தார். அவரும் விதிமுறைகளின்படியே வாழ்ந்தார். இதனை செய்ததன் மூலம் சட்டங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்கு தேவன் விடுதலையை வழங்கினார். நம்மை அவரது பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இவரது நோக்கம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதனால்தான் தேவன் தம் குமாரனின் ஆவியை நமது இதயங்களுக்குள் அனுப்பினார். ஆவியானவரும் பிதாவே, அன்பான பிதாவே என்று கதறுகிறார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் முன்பு போல அடிமைகள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர் வாக்குறுதிப்படி உங்களுக்கு தருவார். ஏனென்றால் நீங்கள் அவரது பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். முன்பு நீங்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை. மெய்யாகவே தேவன் அல்லாத கடவுள்களுக்கு நீங்கள் அடிமைகளாகியிருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் உண்மையான தேவனை அறிந்து கொண்டீர்கள். உண்மையில் அவர் உங்களை அறிந்து கொண்ட தேவன். எனவே எதற்காக நீங்கள் மறுபடியும் அந்த பலவீனமான மோசமான ஆவிகளுக்கு அடிமைகளாக விரும்புகிறீர்கள்? நீங்கள் இப்போதும் சிறப்பான நாட்கள், மாதங்கள், பருவங்கள், ஆண்டுகள் பற்றி சட்டங்கள் கூறுவதை பின்பற்ற விரும்புகிறீர்கள். நான் உங்களை எண்ணி அஞ்சுகிறேன். நான் உங்களுக்காக உழைத்ததெல்லாம் வீணாய் போயிற்றோ என்று அஞ்சுகிறேன். சகோதர சகோதரிகளே, நானும் உங்களை போன்றவன். எனவே நீங்கள் என்னைப் போல மாறுங்கள். நீங்கள் என் முன்பு நல்லவர்களாகவே இருக்கிறீர்கள். உங்களிடம் நான் முதன் முதல் எதற்காக வந்தேன் என்பதை நினைத்து பாருங்கள். ஏனென்றால் அப்போது நான் நோயாளியாயிருந்தேன். அப்போதுதான் நான் நற்செய்தியை உங்களுக்கு போதித்தேன். எனது நோய் உங்களுக்கு பாரமாயிற்று. எனினும் நீங்கள் என்னை வெறுக்கவில்லை, என்னை விலக்கவில்லை. என்னை தேவதூதனைப் போல வரவேற்றீர்கள். என்னை இயேசு கிறிஸ்துவை போன்று ஏற்றுக்கொண்டீர்கள். அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இப்போது அந்த மகிழ்ச்சி எங்கே போயிற்று? எனக்கு உதவுவதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களால் முடியுமானால் உங்கள் கண்களையும் பிடுங்கி எடுத்து எனக்கு தர தயாராக இருந்தீர்கள். இப்பொழுது நான் உண்மையை சொல்வதால் உங்களுக்கு எதிரியாகிவிட்டேனா? அவர்கள் உங்களை தேடி கடுமையாய் உழைக்கிறார்கள். ஆனால் இது உங்கள் நன்மைக்காக அல்ல, அது எங்களுக்கு எதிராயிற்று. என்னை பிரிந்து நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். நோக்கம் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் உங்களிடம் ஆர்வம் காட்டுவது நல்லது. இது எப்பொழுதும் உண்மை. உங்களோடு நான் இருக்கும்போது மட்டுமல்ல, உங்களை விட்டு விலகிய பிறகும் அவர்கள் உங்கள் மீது ஆர்வம் காட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, மீண்டும் நான் உங்களுக்காக வேதனைப்படுகிறேன். இது ஒரு பெண்ணின் பிரசவ வேதனையைப் போன்றது. இயேசுவை போன்று நீங்கள் ஆகும் வரை நான் இவ்வேதனையை அடைவேன். நான் இப்போது உங்களுடன் இருப்பதை விரும்புகிறேன். பின்னர் வேண்டுமானால் உங்களோடு பேசின விதத்தை மாற்றிக்கொள்ள முடியும். உங்களை குறித்து என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. உங்களில் சிலர் இப்பொழுதும் மோசேயின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்க விரும்புகிறீர்கள். எனக்கு சொல்லுங்கள், சட்டம் என்ன சொல்லுகின்றது என கவனிக்கவில்லையா? ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒருவனின் தாய் ஒரு அடிமை பெண், இன்னொருவனின் தாய் சுதந்திரமானவள். அடிமை பெண்ணின் குமாரன் சாதாரண முறையில் பிறந்தான். அடுத்த பெண்ணின் மகனோ தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி பிறந்தவன். இந்த உண்மையான சம்பவம் நமக்கு ஒரு சித்திரத்தை உருவாக்கி காட்டுகிறது. இந்த இரண்டு பெண்களும் தேவன் மனிதனோடு செய்து கொண்ட இரண்டு உடன்படிக்கைகளை போன்றவர்கள். ஒன்று சீனாய் மலையில் தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்ட மக்கள் எல்லோரும் அடிமைகளை போன்றவர்கள். ஆகார் இந்த உடன்படிக்கைக்கு உரியவள். ஆகையால் ஆகார் என்பவள் அரேபியாவின் சீனாய் மலையை போன்று விளங்கினாள். இவள் தற்போதுள்ள எருசலேம் நகரத்தின் படமாயிருக்கிறாள். இந்த நகரமும் அடிமைப்பட்டிருக்கிறது. அதிலுள்ள யூத மக்களும் அடிமைப்பட்டு இருக்கின்றனர். ஆனால் மேலிருக்கிற பரலோக எருசலேம் சுதந்திரமான பெண்ணை போன்றது. இதுவே நமது தாய். கீழ்கண்டவாறு எழுதப்பட்டிருக்கிறது.
பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ச்சியாயிரு. எப்போதும் நீ குழந்தை பெறாதவள். உனக்கு பிரசவ வேதனை என்னவென தெரியாது. அதனால் நீ மகிழ்ச்சியுடன் சத்தமிடு. கணவனுள்ள பெண்ணை விட தனியாக இருக்கிற பெண்ணுக்கே அதிக பிள்ளைகள் உண்டு.
ஆபிரகாமின் ஒரு பிள்ளை சாதாரண முறையில் பிறந்தவன். அவரது இன்னொரு பிள்ளை தேவனுடைய வாக்குறுதிப்படி ஆவியானவரின் வல்லமையால் பிறந்தான். சகோதர சகோதரிகளே, ஈசாக்கை போல நீங்களும் வாக்குறுதியால் வந்த பிள்ளைகளே. சாதாரண முறையில் பிறந்தவன் ஈசாக்கை மிக மோசமாக நடத்தினான். அதுபோலவே இன்றும் நடைபெறுகிறது. ஆனால் வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது?
அடிமை பெண்ணையும் அவளது குமாரனையும் தூக்கி எறியுங்கள். அடிமையாய் இல்லாதவளின் குமாரன் அவனது தந்தைக்குரியவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்வான். ஆனால் அடிமை பெண்ணின் மகனோ எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்.
ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் பிள்ளைகள் அல்ல. நாம் சுதந்திரமான பெண்ணின் பிள்ளைகள்.